கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வந்திருக்கிறதான பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் அவருடைய குமாரன் நம்முடைய இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட சேலம் சபையினுடைய ஒவ்வொரு அங்கங்களின் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலக மக்கள் என்னென்னமோ வந்து அவங்க செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் நமக்கு தேவன் இந்த ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி அவருடைய மாபெரும் சத்தியங்களை நம்ம பகிர்ந்து கொள்வதற்கும் நம்ம தியானிப்பதற்கும் இந்த ஒரு நேரத்தை நமக்கு தந்ததுக்காக முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் கோடான கூடிய நன்றிகளை நம்ம ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் தந்ததுக்காக மீண்டுமாக நன்றிகளை அவருக்கு ஏறெடுத்துக்கொண்டு நம்ம இன்றைய நாளில் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகலாம். இன்றைய நாளில் நம்ம ஒரு இந்த ஒரு பாடம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய மனத்தாழ்மையை குறித்து இன்றைய நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அவருடைய மனத்தாழ்மை குறித்து நம்ம எவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்தாலும் அதில் முழுமையுமாக நம்ம அறிந்து கொள்ள முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் இன்றைக்கு என்னால் முடிந்த வரைக்கும் அவருடைய மனத்தாழ்மை குறித்து சில தியானங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தாழ்மை என்கின்ற குணலட்சணம் குறித்து சகோதரர் முன்னாடி பேசின சகோதர சகோதரர் கோபி அவர்கள் அநேக காரியங்களை நம்ம மத்தியில் அவர் வந்து பேசினாரு. அதில் நம்ம பார்க்கும்போது இந்த தாழ்மை என்பது என்ற இந்த ஒரு குணலட்சணத்துக்கு ஒரு வரைமுறை, ஒரு டெபினிஷன் என்று நம்ம பார்க்கும்போது அது இது நம்ம முழுக்க முழுக்க இது டெபினேஷன் நம்ம சொல்றதில்ல, ஆனா ஓரளவுக்கு பிரதர் அங்க தந்திருக்காங்க. என்னென்று பார்க்கும்போது அதாவது ஒரு மேலான ஒரு நிலைமையிலிருந்து ஒரு கீழான ஒரு தாழ்வான ஒரு நிலைக்கு வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையை இந்த ஒரு தாழ்மை என்கின்ற குணலட்சணம் அது குறிக்கிறதாக அங்கு இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மேலான நிலைமையில இருந்தவர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். மேலான நிலைமையில மிக உன்னதமான நிலையில இருந்தவர் யார் என்று பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் அவரை குறித்து நம்ம பார்க்கிறோம் சில காரியங்கள். முக்கியமாக அவர் தேவனுடைய முதல் சிருஷ்டி. தேவன் வந்து முதன் முதலாக ஒருவர் வந்து சிருஷ்டித்துக்கிறார், நேரடியாக படைச்சிருக்கிறார் என்று பார்க்கும்போது அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை தான் அங்க சிருஷ்டித்துக்கிறாரு. இன்னும் அவரை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இன்னும் நம்ம பார்க்கும்போது எல்லா தூதர்களுக்கும் மேலான ஒரு தூதனாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருந்திருக்கிறாரு, லோகோஸ் இருந்திருக்காரு. அதே சமயத்தில் நம்முடைய கர்த்தர் அவர் பரலோகத்தினுடைய இளவரசன். அது நம்ம ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா இருக்கு, யூனிவர்சல் பிரின்ஸ், பரலோகத்தினுடைய இளவரசன். அதே சமயத்தில் இந்த பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகள் ஆனாலும் சரி, பரலோகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகள் ஆனாலும் சரி, எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் சொந்தக்காரர் யார் என்று பார்க்கும்போது நம்முடைய கர்த்தர் தான். ஒரு வசனம் நம்ம படிக்கலாம், கொலோசியர் 1:16 வசனம். நம்ம பார்க்கிறோம் அந்த கடைசி வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அங்கு சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இவ்வளவுக்கெல்லாம் வந்து சொந்தக்காரராக யார் இருக்கிறாருன்னா நம்முடைய கர்த்தர் அவர் இருந்திருக்காரு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் இன்னொரு காரியம் கூட நம்ம பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் மிக நெருக்கமாக பழகக்கூடியவர் ஒரே ஒருத்தர்கிட்ட அவர் அது கூட யாருன்னு பார்க்கும்போது அப்படி கர்த்தர்கிட்ட தான் அவர்கிட்ட தான் வந்து அவர் பழகிறாரு. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இவ்வளவெல்லாம் வந்து சவர அந்த சராசரங்களை படைத்து உருவாக்கி ரொம்ப மிக உன்னதமான நிலைமையில் இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டவராக அவர் லோகோஸாக அவர் இருந்தார். அப்படிப்பட்டவர் சகோதர சகோதரிகளே அந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையை இருந்து தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக இந்த மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தர் பிதாவாகிய தேவன் மேல இருந்த அன்பின் நிமித்தமாகவும் இந்த மனுக்குலத்தின் மேல இருக்கிற அன்பு நிமித்தமாகவும் அந்த மிக உன்னதமான ஒரு நிலைமையிலிருந்து ஒரு கீழான ஒரு நிலைமைக்கு அவர் என்ன செய்தார்னா பரலோகத்தில் பார்க்கிறோம் ரொம்ப உன்னதமான அதாவது ஹையஸ்டா அவர் இருந்தார். நம்ம பார்க்கிறோம் பிதாவாகிய தேவனுக்கு அடுத்தபடி அவரு தான், அவரு கீழே தான் வந்து நம்ம பார்க்கும்போது எல்லா சிருஷ்டிகள் எல்லா தூதர்கள் சேர பெண்கள் எல்லாம் அவருக்கு கீழே தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி பரலோகத்துல ஒரு உன்னதமான ஒரு நிலைமையிலிருந்து அவர் நம்ம பார்க்கிறோம் இந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு தருவதற்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இவ்வளவெல்லாம் அந்த ஒரு தன்னுடைய மகிமையை அவர் விட்டுவிட்டு இந்த மனுக்குலத்தை ரட்சிக்கும் முடியாக அவர் என்ன செய்தார்னா நம்ம மாதிரியே வந்தார். நம்ம மாதிரியே பார்க்கும்போது என்ன மாம்சத்தை உடையவராக சகோதர சகோதரிகளே இந்த பூமியில அவர் பிறந்தாரு. நமக்கும் அவருக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம்னா அவர் பரிபூர்ணவராக வந்தார். ஒரு பரிபூர்ணராக பரிபூர்ணமான ஒரு மனுஷராக அவர் வந்தாரு. அந்த வார்த்தைகளை நம்ம அருமையாக நம்ம படிக்கலாம் யோவான் 1:14. அப்ப நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக அவர் இந்த உலகத்திலே அவர் ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷனாக இந்த உலகத்திலே அவர் வந்தாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு மனுஷ நிலைமை குறித்து நம்ம பார்க்கும்போது எல்லா தூதர்களுக்கும் விட இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு கீழான ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய சிருஷ்டிப்புல தூதர்களுக்கு அடுத்தபடியாதான் யார் இருக்கிறாங்க, ஒரு கீழான நிலைமையில தான் யார் இருக்கிறாங்க, மனுஷர் இருக்கிறாங்க. அப்போ அப்படியாக நம்ம பார்க்கும்போது அந்த பரலோகத்தில் உன்னதமான ஒரு நிலைமையில் இருந்தவர் தேவனுடைய சித்தத்துக்காகவும் மனுஷனுடைய ரட்சிப்பைக்காகவும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை விட்டுவிட்டு அவர் இந்த பூமியில அவர் ஒரு மனுஷனாக அவர் வந்தாரு. இது நம்ம பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு தாழ்மையை அது குறிக்கிறதா இருக்கு. ஏன்னா நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் ஒரு மேலான ஒரு நிலைமையிலிருந்து கீழான ஒரு நிலைமைக்கு பிறகு யாராவது விரும்புறாங்களா பார்க்கும் அந்த மாதிரி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஆனா விரும்ப மாட்டாங்களாம் சகோதர சொல்லலாம். அப்படி கர்த்தர் அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை அங்க வந்து அங்க செய்தாரு. ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்துக்காக மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக என்ன செய்தார்னா தம்மை தாழ்த்தினார். இது வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு தாழ்மையானது சகோதர சகோதரிகளே இது முதல் ஸ்டெப் நம்ம பார்க்கும். ஏன்னா அவர் அந்த ஒரு உன்னதமான ஒரு நிலைமையிலிருந்து ஒரு மனிதனாக தம்மை தாழ்த்தினது வந்து அவர் கர்த்தருடைய தாழ்மைக்கு ஒரு முதல் ஸ்டெப் என்னன்னா அதுதான் சகோதர சகோதரர். அதே சமயத்தில் இந்த ஒரு முதல் படி அந்த தாழ்மையானது இந்த ஒரு தாழ்மையானது அவருக்கு உதவி செய்தது என்னன்னா அவர் சிலுவையின் மரண பரிந்தமும் தன்னை தாழ்த்துவதற்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருந்தது. அப்போ லோகோஸாக இருந்தவர் ஒரு மனுஷனாக வந்தார் இல்லைங்களா, அந்த ஒரு தாழ்மை அவருடைய சிலுவையின் மரண புரிந்த எடுத்த முதல் படி சிலுவையின் மரண புரிந்தமும் தன்னை தாழ்த்துவதற்கு இந்த ஒரு தாழ்மை அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப அவருக்கு வந்து உதவியாக அங்க இருந்திருக்கு சகோதரர்களே. அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாரு. அவருடைய நோக்கம் குறித்து நமக்கு சொல்லும் போது ரொம்ப அருமையான வார்த்தைகளை நமக்கு ரொம்ப அவர் சொல்லியிருக்கிறாரு. Mark 10:45.
அனைவரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து வந்தார் என்றார்.
அருமையாக சொல்லியிருக்காரு. அந்தபடியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்வதற்காக நான் வரல, எதுக்காக வந்திருக்கேன், ஊழியம் செய்வதற்காக நான் வந்து வந்திருக்கேன். அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப ஊழியம் செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லும் போதே அதுக்குள்ளாக நமக்கு அவருடைய தாழ்மை என்னங்கன்னா நமக்கு வெளிப்படக்கூடியதாக அவருடைய தாழ்மை எப்படிப்பட்ட, எந்த நோக்கத்துக்காக அவர் வந்திருக்கிறாரு, எந்த விஷயத்துக்காக அவர் வந்திருக்கிறாரு, அவருடைய கேரக்டர் என்னங்கிறது என்ன என்ன தெரியுதுங்க, அவருடைய வார்த்தைகள். அப்ப ஊழியம் செய்யறதுக்காக அங்க வந்திருக்கிறாருன்னு சொல்லும் போது அவருடைய தாழ்மை நமக்கு அங்க வெளிப்படக்கூடியதாக அங்கு இருக்கு. அது மட்டும் இல்ல சகோதர சகோதரர்களே, இப்படி மனுஷனாக நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு அவர் வந்தாலும் இந்த பூமியில அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே, அது நம்ம பார்க்கிறோம். மனுஷனாக வந்தாலும் கூட மனுஷனு கூட ஒரு மேன்மையான ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணல, இந்த உலக இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களுக்கும் வந்து நல்ல ஒரு உன்னதமான உயர்வான ஒரு நிலைமையில ஜீவிக்கிறாங்க. அந்த ஒரு வாழ்க்கை கூட கர்த்தரியாசு என்ன பண்ணலன்னா அவர் எடுக்கல. அதனாலதான் நம்ம வசனத்துல நம்ம பாக்குறோம் 2 கொரிந்தியர் 8:9 நம்ம இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம பார்க்கிறோம் அவர் ஐஸ்வர்யவான், அப்படி கர்த்தர் ஐஸ்வர்யவான், ஆனா நாமும் ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு நமக்காக யாரு தெற்கிறாருன்னா அப்படி கர்த்தர் தெற்கிறார். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் முதலாவது அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்ததே ஒரு என்ன ஒரு தரித்திர நிலைமை தான். ஏன்னா ஒரு கீழான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாரு, அதே சமயத்துல இந்த ஒரு தரித்திர நிலைமையை நேரடியா கூட வந்து அவர் எடுத்தார். ஏன்னா எப்படி என்றால் சகோதர சகோதரர்கள் அவருடைய வாழ்க்கையில வந்து பார்க்கும்போது நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் தனக்கு இருந்த எல்லா உரிமைகளும் என்ன செய்தார், அவரு தியாகம் செய்தார், எல்லாவற்றையும் வந்து என்ன செய்தார், அவர் தியாகம் செய்தார். சகோதர சகோதரர்களே நம்ம இதன் மூலமாக நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மையை அவர் நமக்காக தேவனுடைய சித்தத்துக்காக அவர் எடுத்திருக்காருங்கிறது நம்ம ஒவ்வொருவரும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய கர்த்தர் இந்த பூமியில அவர் வந்தாரு. சரி, யாருடைய வயிற்றில் அவர் பிறந்தாருன்னா மரியாளுடைய அந்த அம்மாவுடைய வயிற்றில் அவர் பிறந்தாரு. சார், அவர் பிறந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம பாடத்துல ஒவ்வொரு கட்டங்களாக நம்ம பார்க்க போகிறோம், ஒவ்வொரு கட்டங்களா. அப்போ முதலாவது அவர் குழந்தையாக அவர் பிறந்தார் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த குழந்தையாக இருக்கும்போது கூட அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒரு தாழ்மையுள்ளவராக தன்னுடைய பெற்றோர்களுக்கு கூட அவர் கர்த்தர் இயேசு அவர் இருந்திருக்கிறாரு. நம்ம சில வசனங்கள் நீங்க படிக்கலாம். லூக்கா 2:42 அப்ப நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு 12 போறாரு. அப்ப போயிட்டு திரும்பி வரும்போது இவரை காணல. அப்புறம் திரும்பவுமாக அவங்க பெற்றோர்கள் வந்து திரும்பவுமாக கர்த்தரை அங்க பார்க்கறதுக்கு அங்க போறாங்க. அப்போ அந்த சமயத்துல அவர் என்ன செய்து கொண்டிருந்தாருன்னா அந்த என்ன ஜெபாலயத்துல சம்பாஷணை அவர் வந்து செய்து கொண்டிருந்தார் நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்போ அந்த சமயத்துல பாருங்க நீங்க 49 போறாங்க இல்லையா. அப்ப சொல்றாரு ஏன் என்னை தேடுகிறீர்கள், என் பிதாவு கடுத்த வகையில் நான் இருக்கிறது அவசியம் இல்லையா என்று அங்க சொல்றாரு. அப்படின்றால் சகோதர சகோதரி இந்த ஒரு இதுல ஒரு விஷயம் அங்க சொல்ல வர்றாரு. நம்ம மூத்த சகோதரர் அவர் சொல்லும் போது எதை பத்தி கர்த்தர் இயேசு அந்த 12வது வயசுல அங்க வந்து அங்க சில சம்பாஷணைகள் என்ன விஷயங்களை அவர் வந்து அங்க படிச்சுட்டு இருந்தாரு, அங்க பார்த்து கொண்டிருந்தாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அந்த 12வது வயசுலயே தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு பாக்குறாரு. சமய சகங்களை என்ன பண்றாருன்னா இது வந்து நான் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு இது ஏற்ற சமயமா, இந்த இப்ப நம்ம வந்து இது வந்து சரியான ஒரு தருணமாக இருக்கா அப்படின்னு என்ன பண்றாருன்னா அவர் அந்த 12வது வயசுல அங்க அலசி பாக்குறாரு. நான் பார்க்கும்போது ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன தேவனால் உணர்த்தப்பட்டு என்ன அவர் விஷயத்தை அவர் கற்றுக்கொண்டார் அப்படின்னா பிதாவுடைய சித்தம் செய்வதற்கு பிதாவுடைய சித்தம் செய்வதற்கு நியாயப்பிரமாணத்தின்படி நாம் பார்க்கும்போது 30 வயசுக்கு மேலதான் வரணும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப 30 வயசுக்கு மேலதான் வரணும் அந்த ஊழியத்துக்கு ஈடுபடணுங்கிறத அவர் அறிந்து கொண்டு அப்ப மீண்டுமாக எங்க போயிடறாரு அப்படின்னா மீண்டுமாக தன்னுடைய பெற்றோர்கிட்ட அவர் வந்து போறாரு. அப்போ தன் ஊழியம் அப்புறம் அந்த ஊழியத்துக்கான தருணம் வரும் மட்டும் அந்த 30 வயசு வரைக்கும் கர்த்தர் இயேசு யாரிடம் வந்து அவர் இருந்தாருன்னா தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட அவங்க கிட்ட. அப்ப அந்த 30 வயசு வரைக்கும் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாங்க, அந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒரு தாழ்மையாக அங்க வந்து இருந்தாரு. அதை நம்ம வசனத்துல பார்க்கலாம், ரொம்ப அருமையாக அதை சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 2:51 அப்போ தன்னுடைய அங்க நாசரேத்துக்கு சென்று அதை 30 வயசு வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்து அங்க இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சோதர்களே. அப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த விதமாக அந்த 30 வயசு வரைக்கும் ரொம்ப இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். இந்த தாழ்மை என்பது சகோதரர் ஏற்கனவே சொன்னாரு, இந்த தாழ்மை என்பது மற்ற நல்ல குணலட்சணங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு குணலட்சணம். அதனால கீழ்ப்படிதல் அங்க காட்டியிருக்கிறாருன்னா அதுக்கு உறுதுணையாக இருந்தது எதுன்னா இந்த தாழ்மை. ரொம்ப முக்கியமா பெற்றோர்கள் கூட அவர் தாழ்மையாக ஒரு கீழ்பட்டு அவர் 30 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்தாருங்கிறது ரொம்ப அருமையாக நமக்கு அங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவத்துக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், 30 வயசு ஆனவன் கர்த்தர் இயேசு அடுத்தது எங்க போறாருன்னு பார்க்கும்போது ஞானஸ்தானம் எடுக்கிறது. சோ ஞானஸ்தானம் எடுக்கிறது கர்த்தர் இயேசு யாருகிட்ட அவர் போனார் என்று பார்க்கும்போது யோவான் ஸ்தானம். அப்போ யோவான் ஸ்தானம் கிட்ட போறாரு. அப்போ யோவான் ஸ்தானம் கிட்ட போகும்போது அவர் பாவிகளுக்கு மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் அவர் தந்துட்டார். அப்போ கர்த்தர் அவர்கிட்ட போகும்போது யோவான் ஸ்தானம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அருமையான வார்த்தைகளை அங்க சொல்றாரு பாருங்க நீங்க, மத்தையும் 3:14 மற்றும் 15. சொல்ல பாருங்க, நான் உம்மாலே கர்த்தர் நான் உங்களால் உங்ககிட்ட நான் ஞானஸ்தானம் பெற இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? அப்போ நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் நம்ம பார்க்கிறோம் தேவடி குமாரன் அவ்வளவு பெரியவர் யாருகிட்ட ஞானஸ்தானம் எடுக்க போனாரு? யோவான் அவர் கர்த்தர் பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு, உம்முடைய பாதரட்சிகளை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் இல்ல. அப்படி அப்ப நம்ம பார்க்கும்போது கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு, யோவான் ஸ்நானகன் சின்னவராக இருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் கூட கர்த்தர் யாருகிட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனார் அப்படின்னா யோவான் ஸ்நானகிட்ட போறாரு. அப்போ இதுல கூட நம்ம பார்க்கிறோம் அவருடைய தாழ்மை எந்த விதமாக அவர் வந்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்காருங்கிறது கண்டிப்பா நமக்கு அங்க காட்டியிருக்காருங்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அடுத்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் எங்க போறாருன்னா வனாந்திரத்துக்கு போறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வனாந்திரத்துல 40 நாள் என்ன செய்யறாரு, அவரு உபவாசம் பண்றாருன்னா உபவாசம் என்ன பண்ணாரு, தேவனுடைய வார்த்தைகளை பழைய ஏற்பாடு முழுவதுமாக அவர் வந்து ஸ்டடி பண்றாரு. பழைய ஏற்பாடு முழுவதும் அவர் வந்து ஸ்டடி செய்து தேவனுடைய தெய்வீக திட்டம் தன்னை பற்றியிருக்கிற தீர்க்க தரிசனம் அதெல்லாம் வந்து அதை கனெக்ட் பண்ணி அவர் வந்து ஆராய்ச்சிகள் செய்து சகோதர சொல்கிறார் தேவனுடைய கிருபையினால தேவனால் உணர்த்தப்பட்டு அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அவர் வாங்குறாரு. தனக்கு என்ன பங்கு இருக்குது, நான் என்ன செய்யணும், எந்த விதமாக இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அங்க செய்யறாரு. அப்ப அதை பெற்றுக்கொண்டு அங்க அவர் வரும்போது தான் அவருக்கு என்ன நடக்குதுன்னா அங்க சோதனை. சகோதர சொல்ல பிசாசு வந்து என்ன செய்யறாருன்னு பார்க்கும்போது அப்ப கர்த்தர் இயேசுவை அங்க சோதனை பண்றாரு. இங்க கூட நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு அவர் தாழ்வு விடுவராக இருக்கிறாரு. ஆனா பிசாஸ் எப்படி சோதனை கொண்டு வர்றாருன்னு பார்க்கும்போது இவரை எப்படியாவது அந்த பெருமையுடையவராக மாத்தணும் அப்படின்னு விழுக வைக்கணும் அப்படிங்கறதுக்காக சாத்தான் அந்த சோதனைகளை அங்க கொண்டு வர்றாரு. அது நிமித்தமா தான் ஒரு சோதனை, ரொம்ப முக்கியமான ஒரு சோதனை கர்த்தருக்கு சாத்தான் அங்க செய்தான். நீங்க பாத்தீங்கன்னா வசனம் லூக்கா 4:9 மற்றும் 10:11 அப்போ நம்ம பார்க்கிறோம் அப்ப சாத்தான் அந்த மாதிரி சொல்றாரு, என்ன சொல்றாரு, மேல இருந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் மேல இருந்து என்ன பண்ணுங்க, நீங்க குதிங்க, அப்ப தூதர்கள் வந்து உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது சொல்லியிருக்குன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் இயேசு அப்போ சாத்தானுடைய சூழ்ச்சி என்னன்னா அங்க நம்ம பார்க்கிறோம் ஒரு விஷயம் என்னன்னா கர்த்தருக்கு சாதகமாக அவர் சொல்றாரு என்னன்னா தேவாலயத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க கீழே. அப்ப கர்த்தர் மேல இருந்து அவர் குதிக்கும் போது தூதர்கள் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் முன்பாக ஏந்தி கொண்டு போவாங்க. அப்போ ஜனங்க பார்த்து என்ன பண்ணிருவாங்க, அப்ப தேவனுடைய குமார் நீசி என்ன பண்ணிருவாங்க, நம்பிடுவாங்க, இது நீங்க செய்யலாம் இல்ல. அதுதான் வந்து சாத்தான் நாங்க அட்டெம்ப்ட் பண்றோம். ஆனா கர்த்தர் வந்து அப்படி பண்ணல, சகோதரர்கள், கர்த்தர் என்ன செய்யல, அப்படி பண்ணல. அந்த சமயத்தில் அவர் என்ன பண்றாருன்னா, தேவனுடைய சித்தம் என்னங்கிறத அவர் யோசிக்கிறாரு. தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்கு, அப்ப தேவனுடைய திட்டம் சித்தம் இந்த மாதிரி இருக்கா என்று யோசிக்கும் போது அவர் மனசுல கண்டிப்பா அதை உணர்றாரு. என்னன்னா, ஒரு வசனம் நீங்க படிங்க, ஏசாயா 53 அதிகாரம் 7 வசனம். அவர் சொல்லாருங்க, சத்தம் இல்லாமல் போகிற ஆடு போல போகணும். அதை பத்தி தான் வந்து தேவன் அங்க திட்டம் வச்சிருக்கிறாரு. அவருடைய தீர்க்கதரிசனம் அப்படிதான் வந்து இருக்கு. எல்லாருக்கும் வந்து பகிரங்கமாக எல்லாரும் நம்புற மாதிரி இந்த காரியங்களே வந்து செய்யக்கூடாது அப்படிங்கறது கர்த்தர் அவங்க உணர்ந்தார். அப்படின்னா சாத்தான் வந்து கர்த்தர் எப்படி டெம்ப்ட் பண்றான்னா, உடனடியாக வந்து ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அவருடைய கீர்த்தி பெருமை வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரோம். ஆனா தேவனுடைய சித்தம் என்ன இருக்குது, தேவனுடைய சித்தம் கர்த்தருக்கு என்ன இருக்குதுன்னா, அவர் என்ன, அவர் பாடுகள் பட்டு சத்தமிடாமல் போகிற ஆடு போல கர்த்தர் வந்து போகணும், அப்படிதான் வந்து தேவனுடைய சித்தம் இருக்கு. அதை தெளிவாக உணர்ந்து கொண்டார் நம்முடைய கர்த்தர். அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதர அந்தரத்தில் கூட அப்ப சாத்தனை வந்து அவர் ஜெயிச்சார். என்ன சொல்றாரு, அப்போ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படி என்று சொல்லி சகோதர சோழர்கள் என்னன்னா, அந்த தாழ்மை, அந்த தாழ்மை என்ன பண்ணாருன்னா, நம்முடைய கர்த்தர் அங்கு கூட அவர் காத்துக்கொண்டாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இந்த விதமாக அவர் ஞானஸ்தானம் எடுத்து அந்த ஊழியங்களை அவர் செய்யறதுக்கு வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஊழியங்களை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் போது சகோதர சோழர்களே, எத்தனையோ 1000 ஜனங்களுக்கு கர்த்தர் இயேசு எவ்வளவு பிரசங்கங்கள் வந்து அவர் செஞ்சிருக்கிறார். 1000 ஜனங்கள் ஒரு பிரசங்கம் செய்தாருலாம், கண்டிப்பா 1000 ஜனங்கள் அங்க வந்து கண்டிப்பா வந்திருக்கிறாங்க, இல்ல வந்து அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல போய் அவர் பிரசங்கம் செஞ்சாரு. யோவான் 4:4 சில வசனங்கள் நீங்க.
அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார்.
அப்ப ஞாபகம் வருதுங்களா, எங்க வந்திருக்கிறாரு, சமாரியா, சமாரியா வந்தாரு. அங்க வந்து எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணாருன்னா, 19:20-21 பாருங்க. யோவான் 4:19-20. அப்ப போதும் சார், இது நம்ம சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு அந்த விஷயங்களை மாத்த எடுத்து முன்னாடி நம்ம வைக்கிறோம். அப்போ எத்தனையோ 1000 ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்த நம்முடைய கர்த்தர் அப்ப இந்த சமயத்தில் எத்தனை பேருக்கு அவர் பிரசங்கம் செஞ்சிருக்கிறாருன்னா, ஒரு அது ஜென்ஸுக்கா லேடிஸ் பாத்தீங்களா. அப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு எவ்வளவு பேர் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பேச்சாளர்கள் ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க, அது கூட்டமே வேணாங்க, கேன்சல் பண்ணுங்க. இன்றைக்கு நம்ம கூட அந்த மாதிரி சுபாவங்கள் வருதுங்க. நம்ம வந்து நம்ம எதுவுமே நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து கிளாஸ் ஃபாலோ கிளாஸ் வந்து ரொம்ப 1-2 வர்றாங்கன்னா என்ன பண்றாங்க, அவ்வளவா என்ன பண்றதில்ல, நம்ம போய் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து வரதில்ல. அப்ப நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக அவர் இருக்கிறார். அவர் பிரசங்கம் செய்யறது மட்டும் இல்லைங்க, நம்ம பார்க்கும்போது அவர் வாழ்க்கையா வந்து அவர் பிரசங்கமாக அவர் வந்து வச்சிருக்கிறார். அப்போ எத்தனையோ 1000 ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்த நம்முடைய கர்த்தர் இயேசு, ஆனா இங்க வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்திரீக்கு அவர் வந்து பிரசங்கம் செஞ்சிருக்கிறாருன்னா, எவ்வளவு ஒரு ஹம்பிள்னஸ் அவர் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு ஒரு தாழ்மை அவர் வந்து வச்சிருக்கிறாருங்கிறது நம்ம ஒவ்வொருவரும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். சகோதரர்களே, நம்ம தியானம் பண்ணணும். அதே சமயத்துல இந்த சமாரியர்கள் வந்து பார்க்கும்போது, இந்த சமாரியர்களை யூதர்கள் ஒருபோதும் மதிக்கவே மாட்டாங்க. இந்த சமாரியர்கள் வந்து நம்ம பார்க்கும்போது இவங்க குறஜாதிகள் மாதிரி அதை நம்ம பார்க்கிறோம். யோவான யாக்கோபு போட்டு என்ன செஞ்சாங்க, சமாரியர்கள் இவங்களுக்கு இடம் கொடுக்காதனால ஆண்டவர் எலியா காலத்துல அக்னி வந்து அங்க அழிச்சு போடுறது மாதிரி நீங்க உத்தரவு கொடுங்க, நாங்க என்ன பண்ணிடுறோம், எங்களை அழிச்சிடும் கேக்குறாங்க. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு, நீங்க என்ன ஆவி உடையவர் என்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு அவ்வளவு ஒரு வெறுப்பு இருக்குது, சீசர்களே சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த சமாரியர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, யூதர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்கும் பட்சத்துல நம்முடைய கர்த்தர் இயேசு அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட என்ன பண்றாரு, பேசுறாரு, தண்ணி வாங்கி குடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சீசர்களுக்கே கொஞ்சம் கடுப்பாயிச்சுங்க. வசனம் நீங்க பாருங்க, யோவான் 4:27. என்ன பண்ணுங்க, அந்த ஸ்திரீயுடனே பேசுகிறதை பார்த்து ஆச்சரியம், ஏன்னா யாரும் அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப இவரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இப்படி செஞ்சிட்டு இருக்கிறாரு, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. தவிர சார், அது கூட கர்த்தர் இயேசு எதுக்காக அந்த சீசர்களுக்கு அந்த மாதிரி காரியத்தை செய்து காட்டினார் அப்படின்னா, எல்லாரையும் வந்து ஒரு மனுஷத்தன்மையோட வந்து நம்ம நடத்தணும் அப்படிங்கறது கர்த்தர் அங்க போச்சு. எப்படிப்பட்ட ஜனமானாலும் சரி, அவங்க எப்படிப்பட்ட ஜனமானாலும் சரி, என்ன சொல்றாங்க, ரொம்ப என்னங்க கஷ்டவாளிகளா இருந்தாலும் சரி, ஒரு தரித்திரராக இருந்தாலும் சரி, அப்ப ஒரு மாதிரி, அப்ப இந்த மாதிரி ஜனங்களாக இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க ஒரு மனுஷத்தன்மையோட நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கறது ஹியூமிலிட்டி. என்ன செஞ்சாரு கர்த்தர் இயேசு, அந்த மனுஷத்தன்மையை அவர் வந்து சீசர்களுக்கு போதித்தார் அப்படின்னா, அதுல அந்த தாழ்மைங்கிற குணத்தை என்ன பண்ணிருக்கிறார், அவர் வச்சிருக்கிறாருங்கிறது ரொம்ப அருமையாக நமக்கு அங்க சித்தரிக்கப்பட்டு அங்க காட்டுது நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல நம்ம அவருடைய வாழ்க்கையில வந்து நம்ம பார்க்கும்போது எவ்வளவோ அற்புதங்கள் வந்து கர்த்தர் இயேசு செஞ்சிருக்கிறார், எத்தனையோ அற்புதங்கள், எவ்வளவோ அற்புதங்கள் வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்போ நம்ம பார்க்கும்போது சிலர் முக்கியமாக நம்ம பார்க்கிறோம், இந்த குருடர்களுக்கெல்லாம் அவர் பார்வை எழுச்சி, அப்ப அந்த குருடர்கிட்ட சொல்லுவாரு, இது போய் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொன்னாரா பாத்தீங்களா, வசன போறேன், மார்க் 8:26. அப்ப சொல்றாரு பாருங்க, இது இந்த நீ கிராமத்துல போய் ஒருவருக்கு என்ன பண்ண வேணும், யாருக்கும் சொல்லாத அப்படின்னு, அப்படின்றால் இந்த குஷ்டரோகிகளுக்கு மட்டும் அந்த மாதிரி சொல்லிட்டீங்க, ஏன்னா அவங்க சரியானாக்கா ஆசாரிகிட்ட போய் என்ன பண்ணும், அவன் காட்டிதான் ஆகணும். அப்ப கண்டிப்பா குஷ்டரோகிகளுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்கிறான்னா, நீ இப்ப என்ன பண்ண, ஆசாரியத்தில் காட்டிட்டு அப்புறம் நீ ஊருக்கு போய். ஆனா மற்றபடி நம்ம பார்க்கும்போது அநேக அற்புதங்கள் செய்தால் யாருக்கு என்ன பண்ண வேண்டாம், அது சொல்ல வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த பெருமை இருக்கிற உலகத்துல, இந்த பெருமை இருக்கிற உலகத்துல ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் கூட என்ன சொல்றாங்க, அது ஊர் பூரா போஸ்ட் அடிச்சு டிவியில விளம்பரம் பண்ணி எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த எல்லாம் இது அந்த பெருமை இருக்கிற உலகம் நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் இயேசு இந்த பெருமையை அவர் என்ன பண்ண, ஒருபோதும் அவர் வந்து விரும்பல, அதை நம்ம பார்க்கலாம், ஒருபோதும் அவர் விரும்பல. அவர் எந்த காரியங்கள் செய்தாலும் அது என்ன, ரொம்ப தாழ்மையுடையவராக, ரொம்ப தாழ்மையுடையவராக அவர் வந்து அவர் காணப்பட்டார். சோ அது வந்து ரொம்ப அவருடைய ஒவ்வொரு காரியங்களிலிருந்து நம்ம வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. நம்ம இந்த பாடமே என்னன்னு பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கை முழுவதும், அவருடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம எந்த ஒரு பகுதியை நம்ம எடுத்து பார்த்தாலும், எந்த ஒரு பகுதியை எடுத்து பார்த்தாலும், அந்த ஒவ்வொரு பகுதியிலும் என்ன இருக்குன்னா, அவருடைய தாழ்மை என்பது ரொம்ப அருமையாக அவர் வந்து வெளிப்படுதுங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம உணரணும். சகோதர சோர்களை அப்படிதான் இருக்குது அவர் வாழ்க்கை. இன்னுமாக நம்ம அவர்களை வந்து நம்ம பார்க்கும்போது, ஒருத்தர் வந்தாரு, ஒருத்தர் நல்ல ஐஸ்வர்யன் வந்து ஒரு பரிசையனா, அவரு ஐஸ்வர்யன் வந்து கர்த்தர் இருந்த நல்ல போதகரே இல்லைங்களா. வசனம் நீங்க பாருங்க, 19:16-17. அப்போ இந்த வார்த்தைகள் சொல்லும் போது, நல்ல போதுகிறே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், சோர சோழ நம்ம சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு இப்ப நம்மளை பார்த்து நீங்க நல்லவரா இருக்கிறீங்கன்னு யாராவது சொன்னா நமக்கு என்ன மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் என்ன சந்தோஷம் தான் போடுவோம், பரவாயில்ல நல்லதா சொல்றாரு, நல்லா ஒரு நல்லா நம்மளை பார்த்து நல்ல விஷயங்கள், நல்லா இருக்கிற விஷயங்கள பேசினாலும் நமக்கு என்ன வருது, ஒரு சந்தோஷம் வருது. ஆனா கர்த்தர் அந்த மாதிரி என்ன பண்ணலீங்க, அந்த மாதிரி விரும்பல, அதை கூட அவர் வந்து விரும்பல. அதே சமயத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான ஒரு விஷயம். நம்ம சேலத்துல வந்து நம்ம சகோதரர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் அங்க சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நம்ம மூத்த சகோதரர் அங்க சொல்லியிருக்கிறாரு, அதாவது இப்ப நான் இருக்க சகோதரனை பார்த்து நீங்க நல்லவங்க அப்படின்னு இவர சொன்னேன்னா, அவர் என்ன பார்த்து என்ன சொன்னோம், நீங்களும் அந்த ஒரு மோட்டிவ்ல அவர் சொன்னாராம், நல்ல போதகிற. அப்ப கர்த்தர் அவர் நல்லவர்னு சொன்னா, அப்ப கர்த்தர் இவரு என்ன சொல்லுவோம், நல்லவர் அந்த ஒரு, அதனாலதான் அது வந்து கர்த்தர் இயேசு அவருடைய சூழ்ச்சியை வந்து புரிஞ்சுக்கிட்டு, நீ என்ன எதுக்கு நல்லவன் என்று சொல்ற. அதே சமயத்துல அவர் என்னங்க அந்த மாதிரி ஒரு வீண் பெருமையா அவர் விரும்பலையா, அதே சமயத்துல இந்த நல்ல குணங்கள், நல்ல ஒரு காரியங்கள், அது யாரிடத்திலிருந்து வருகிற ஊற்றாக இருக்கு அப்படின்னா, இதா வாக்கிய தேவன் தான், அவரிடத்திலிருந்து வருகிறது எல்லா காரியங்களும். இன்றைக்கு நான் நல்லவராக இருக்கிறதுக்கு இந்த ஒரு நல்ல குணங்கள் கூட யாரிடத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னா, இதா அவரிடத்திலிருந்து வந்திருக்கு. அதனாலதான் கர்த்தர் இயேசு அருமையாக சொன்னாரு, பிதா ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை, பிதா ஒருவர் தவிர அல்லது ஒரு உறவில் அப்ப சகோதர சோழர்களே அங்கு கூட நம்ம பார்க்கும்போது அவர் தேவனுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ஒரு மகிமை அங்க செஞ்சிருக்கிறார் இல்லையா, தனக்கு என்ன பண்ணல அப்படின்னு என்ன நான் அதுக்குள்ளாக நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஒரு தாழ்மை நம்முடைய கர்த்தர் இயேசு அங்க வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறாருங்கிறது நமக்கு அருமையாக அங்க வந்து காட்டியிருக்காரு நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு நாள் வேலை செய்வதிலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நாளைக்கு வந்து அவர் வேலை செய்யறாருன்னா இன்னைக்கு நைட்டே போய் எங்க போறாரு எதுக்கு ஜெபம் பண்றதுக்கு, இன்னைக்கு நைட்டே போய் ஜெபம் பண்றதுக்கு அவர் எங்க போறாருன்னா அவரு மலைக்கு போய் தனியாக பிதாவின் இடத்துல என்ன செய்வார்னு கேட்பாரு, தேவனே அப்பா அடுத்த நாளைக்கு நான் என்ன செய்யணும், என்னென்ன வேலைகள் எனக்கு இருக்கு, எந்த விதமாக நான் நடந்துக்கணும், என்னென்ன பேச்சுக்களை நான் பேசணும். சின்ன ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு இரவு அதுக்கு போய் ஜெபம் செய்யறாரு. லூக்க 6:12 நம்ம பார்க்கலாம். அப்ப பாருங்க, அப்ப ராம் முழுவதும் அவர் என்ன செய்தார்னா ஜெபம் பண்ணி கொடுங்க. அப்ப இந்த ஜெபம் செய்வதுல சகோதர சொல்ல ஒரு முக்கியமான ஒரு குணம் இருக்கு இந்த ஜெபம் செய்வதுல. ஏன்னா நம்ம தேவனை நோக்கி ஜெபம் செய்யும் போது நம்ம என்ன கத்துறதுதான் நமக்கு ஜெபம் கற்றுக் கொடுத்தாரு. பரமண்ணில் இருக்கிற எங்களுக்கு தான் முடிய நாமும் பரிசுத்தப்படுவதாக இல்லைங்களா, முடிய நாமும் பரிசு அப்படின்னு என்னன்னா தேவனை நம்ம ஜெபம் பண்ணும் போது தேவனுக்கு முன்பாக நம்ம முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி நம்ம செபிக்கும் போது அதன் மூலம் நம்ம முதலாவது ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுது என்னன்னா தாழ்மை. தேவன் நீங்க ரொம்ப பெரியவரா இருக்கிறீங்க, நானு சின்னதான். தாழ்மை நம்ம பார்க்கும்போது சகோதர சொல்லி இதில் கூட நம்ம பார்க்கிறோம் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு காரியமாக இருக்கு. என்னன்னா தேவன் கூட நம்ம பார்க்கும்போது அவருடைய பாத்திரங்களை பயன்படுத்துறதுக்கு தேவன் அவருடைய நம்ம பார்க்கிறோம் ஒருவரை வந்து பயன்படுத்துவதற்கு இந்த தாழ்மை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குணமாக இருக்கு, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குணமாக இருக்கு. சகோதர சகோதரர்களே அங்க நம்ம சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொன்னாரு நம்முடைய சகோதரர். என்ன சொல்றாருன்னா தேவன் இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு திங்கள், இன்னைக்கு திங்கட்கிழமை, இந்த நாளில நம்ம எந்த அளவு வந்து தாழ்மையை வந்து நம்ம காட்டியிருக்கிறோமோ தேவனுக்கு முன்பாக, இந்த நாளில நம்ம எந்த அளவு வந்து தாழ்மையை வந்து காட்டியிருக்கிறோமோ இந்த திங்கட்கிழமையினுடைய தாழ்மையை வச்சுதான் செவ்வாய்க்கிழமைக்கு வந்து நம்ம பயன்படுத்துவோம். இந்த திங்கட்கிழமையில நம்ம தேவனுக்கு முன்பாக எவ்வளவு தாழ்மை காட்டியிருக்கிறோமோ இந்த தாழ்மை வச்சு எப்ப பயன்படுத்துவாரோ நாளைக்கு பயன்படும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அங்க தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கிறாரு, மிகவும் தன்னை தாழ்மையிடுவராக, மிகவும் தாழ்மையிடுவராக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்து தேவனிடத்துல ஜெபித்து அந்த தாழ்மையை காமிச்சு அப்ப நம்ம பார்க்கிறோம் தேவன் அதனாலதான் அந்த 3.5 வருட முழுவதும் எப்படி பண்ணிட்டாரு பயன்படுத்தினார் கர்த்தரை ரொம்ப அபரிதமாக பயன்படுத்தினார். அப்ப நம்ம பார்க்கிறோம் அப்பா கர்த்தர் எந்த அளவு வந்து அந்த தாழ்மையை பிதாவின் இடத்துல அவர் காட்டியிருக்கணுங்கிறது ரொம்ப அருமையாக நமக்கு அங்க வெளிப்படக்கூடியதாக அங்க இருக்கு. ஏன்னா தேவனுடைய பாத்திரத்தை சுமக்கிறதுங்கிறது சும்மா இல்லை. தேவன் ஒருவரை வந்து பயன்படுத்துறாருன்னா அது ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு விஷயம், அதுக்கு முக்கியமான குணம் என்னன்னா தாழ்மை. இப்ப தாழ்மை அதனாலதான் நம்ம வசனத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, யாக்கோபு 4:6 பாத்தீங்களா. அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் என்ன கொடுப்பாரு. ஆமாங்க, இப்ப தாழ்மை யார் வந்து அதிகமாக வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா கிருபை வரங்களை தருவாரு. அதான் நம்ம பார்க்கிறோம் அவருடைய கிருபையில எல்லாமே இருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தாழ்மைக்குள்ளாக அந்த எல்லா அந்த தேவனுடைய கிருபைகளை அங்க தேவன் வந்து அங்க தராருங்கிறது ரொம்ப அருமையாக அப்போ நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் அவருடைய ஒவ்வொரு நாளும் என்ன காட்டியிருக்கிறார் தேவனுக்கு முன்பாக, ஒவ்வொரு நாளும் அந்த தாழ்மை அவர் காட்டியிருக்கிறார். அதனாலதான் தேவன் வந்து அவர் பயன்படுத்தினாருங்கிறது ரொம்ப அருமையாக நமக்கு ஒரு பாடமாக அவங்க வச்சிருக்காருங்கிறது நம்ம அங்க நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல சகோதர சகோதரர்களே இந்த தாழ்மை வந்து இது ஒரு நல்ல குணலட்சணம் சகோதர சகோதரர். இந்த தாழ்மை அது இன்னொரு விஷயத்தை கூட நமக்கு அதாவது உருவாக்குது நமக்கு உதவி செய்யல எதுக்குன்னு அப்படின்னா நம்ம தேவனிடத்துல பயபக்தியாக இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கும்போது தேவனிடத்துல வந்து நம்ம இருக்க வேண்டிய ஒரு ஒரு காரியம் என்னன்னா பயபக்தி ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப இந்த பயபக்திக்கு நமக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு காரியம் என்னன்னா தாழ்மை. அப்போ தாழ்மை இருந்தாதான் சகோதர சகோதரர்களே நம்ம தேவனிடத்துல மிகவும் பயபக்தியாக நம்ம இருக்க முடியும். நம்முடைய கர்த்தரை குறிச்சு நான் ஒன்னும் உங்களுக்கு நான் விளக்க வேண்டியது இல்லை. ஏன்னா எந்த அளவுல வந்து அவர் பயபக்தியாக இருந்தாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த அளவுல அவருக்குள்ள என்ன இருக்கு, அந்த தாழ்மை இருக்கு, ஹம்பிள்னஸ் இருக்கு. அந்த ஹம்பிள்னஸ் அந்த தாழ்மை இருக்கிறதுனால தான் சகோதர சோர்கள் அவர் தேவனிடத்துல மிகவும் பயபக்தியாக அவர் வந்து நடந்து கொண்டாரு. அப்ப நம்ம பார்க்கிறோம் தாழ்மை. அப்போ இந்த தாழ்மையை வந்து தேவனிடத்துல வந்து நல்ல என்ன சொல்றாங்க பூர்ணமாக காட்டினவர் யாருன்னா நம்மளுக்கு கர்த்தர் தாழ்மை அவர் வந்து காட்டியிருக்கிறாரு. ஆனா நம்ம பார்க்கிறோம் இதுக்கு எதிர்மாறாக பெருமையை காட்டினவர் யாரு? சாத்தான் இல்லைங்களா? பெருமையை காட்டினவர் யாருன்னு பார்க்கும்போது சாத்தான் காட்டினாரு. அப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த தாழ்மை, இந்த தாழ்மைங்கிற குணம், இந்த ஒரு தாழ்மைங்கிற ஒரு காரியம் சகோதர சகோதரர்களே, இந்த தாழ்மைக்குள்ளாக இந்த தாழ்மை இருக்கிறவங்க தான் அவங்க பார்க்கும்போது அவங்க ஜீவனுக்கு பாத்திரவானங்களாக அவங்க இருப்பாங்க. இந்த தாழ்மை இருக்கிறவங்க தான் நம்ம பார்க்கிறோம் அவங்க ஜீவனுக்கு பாத்திரவானங்களாக அவங்க இருப்பாங்க. ஆனா பெருமை இருக்கிறவங்க எதுக்கு பாத்திரவானங்களா இருப்பாங்கன்னா மரணத்துக்கு பாத்திரவானங்களா இருப்பாங்க. அதான் நம்ம அது நம்ம எப்படி சொல்லலாம்னா நான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம், பெருமையின் சம்பளம் மரணம், ஆனா தாழ்மையின் சம்பளம் ஜீவன். அப்போ நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு பரலோகத்துல ஆனாலும் சரி, இன்னைக்கு பூமியில ஆனாலும் சரி, ஒரு சிருஷ்டி உயிரோட வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி, ஒரு தகுதி வேணும். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த தாழ்மை இருக்கணும். அப்ப தேவனுக்கு முன்பாக யார் யாரெல்லாம் தன்னை தாழ்த்துக்கிறார்களோ அவங்க தான் வந்து ஜீவனுக்கு பாத்திரவாங்களாக அவங்க இருப்பாங்க. அவங்க ஜீவனுக்கு பாத்திரவாங்களாக இருப்பாங்க. ஆனா சாத்தான் பாரு என்ன சொன்னா பாருங்க, பெருமை பாருங்க எப்படி. ஏசாயா 14 அதிகாரம் 13 மற்றும் 14, மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஏறுவேன். சாத்தான் எப்படி இருக்கிறாரு? ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுங்களா இருக்கிறாரு? நம்முடைய கர்த்தர் பிலிப்பி 2 அதிகாரம் 8 சிலுவையில் மரண பரியந்தம் என்ன செஞ்சிருக்காரு கர்த்தர்? அப்படி ஆண்டவர் அவர் தாழ்த்தி இருக்கிறாரு. சாத்தான் என்ன செஞ்சிருக்கிறார்? தன்னை உயர்ந்திருக்கு அங்க பாக்குற. அதனால தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர், இந்த ஒரு தாழ்மை என்பது இது ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு தூதர்களானால் கூட அவங்க ஹம்பிளா இருக்கணும், தேவனுக்கு முன்பாக அவங்க தாழ்மையாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும், ஜீவிக்கவே முடியும், அவங்க உயிரோட வந்து வாழ முடியும். இது கூட ரொம்ப அருமையாக அங்க வந்து நமக்கு அங்க தள்ளாது சகோதர சகோதரர்கள். அப்போ அப்ப நமக்கு கூட ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், நமக்கு கூட நம்ம ஜீவனோடு இருக்கணும்னு என்ன குவாலிட்டி இருக்கணும் நமக்குள்ள, அந்த தாழ்மைங்கிற ஒரு குணம், அந்த ஒரு குவாலிட்டி நமக்குள்ளாக அங்க இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்ம கூட ஜீவனோட ஜீவனுக்கு பாத்திரமானங்களாக நம்ம நடக்க முடியும். இது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கண்ணு முன்பாக இது வந்து நமக்கு வச்சிருக்காருங்கிறது ரொம்ப அருமையாக அங்க நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு தாழ்மை இருக்கிற ஜனங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்காது. தாழ்மை வந்து நம்ம ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா, அம்பலன்ஸ் இருந்துச்சுன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்காது. அப்படின்னு என்னன்னா, நான் கரெக்டா செஞ்சிருவேன், நான் நினைச்சா வந்து எல்லாம் செய்ய முடியும், என்னால வந்து எல்லாம் முடியும் அப்படின்னு என்ன பண்ணாதுன்னா அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து இருக்காது. இந்த தாழ்மை இருக்கிற ஜனங்களுக்கு, ஆனா பெருமை இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கும், என்னால செஞ்ச முடியும், நான் நடத்திடுவேன், நான் பண்ணிடுவேன். ஆனா நம்ம பார்க்கிறோம் அதான் சொல்றாரு. அதனாலதான் கர்த்தர் கூட நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில அவர் பரிபூர்ணர், அவரால் எல்லா விஷயம் என்ன பண்ண முடியும், அவரால் எல்லா விஷயம் கரெக்டா செய்ய முடியுங்க. ஏன்னா அவர் பரிபூர்ணருங்க, அவர் பரிபூர்ணராக இருக்கிறனால அவருடைய அறிவு பரிபூர்ணமா இருக்கு, அவருடைய என்னங்க தேவன் அந்த பரிபூர்ணர் கொடுத்த வல்லமை கூட பரிபூர்ணமா இருக்கு. இதெல்லாம் வந்து இருக்கிறனால அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனா கூட சகோதர சகோதரர்களே, அவர் அவரையே நம்பலைங்க. நம்பலைன்னா அவர் மேல அவருக்கு என்ன இல்ல, கர்த்தர் கர்த்தர் மேல அவர் வந்து நம்பிக்கை வைக்கல. அவர் யார் மேல நம்பிக்கை வச்சாருன்னா இதா மேலதான் நம்பிக்கை வச்சார், இதா மேலதான். சகோதர சொல்லமா எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம பார்க்கும்போது அவர் நம்ம அது கிச்சமேல கூட நம்ம பார்க்கும்போது இதாவது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பமானாலும் தேவனே இவ்வளவு தூரம் நான் பலிசலுக்கு வந்திருக்கிறேன், அப்ப இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு என்ன வந்துச்சு தேவனிடத்துல என்ன பண்றாரு கெஞ்சி கேக்க. அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போ கர்த்தர் இயேசு அப்ப அவர் யாரு முழுவதுமாக யார் மேல முழுவதுமாக நம்பிக்கை வச்சிருந்தாருன்னா, யார சார்ந்து இருந்தாருன்னா, யார சார்ந்து இருந்தாருன்னா இதாவாக்கி தேவனு தாங்க அவர் சார்ந்து இருந்தாரு. ஏன்னா இந்த ஒரு தாழ்மையின் ஒரு இந்த குணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இருக்காது. அப்ப நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் முழுக்க முழுக்க யாரையுமே அவர் நம்பி இருந்தாருன்னு பார்க்கும்போது இதாவாக்கி தேவனை தான் நம்பி இருந்தாரு. சங்கீதத்துல அருமையாக தாவீதை குறித்து நிறைய காரியங்களை வசனங்களாக அவர் சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 7 சங்கீதம் 1 வசனம் பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே நான் யாரை நம்பி இருக்கிறேன், உங்களை தாங்க நான் நம்பி இருக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தாவே நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 25:2 பாருங்க, என் தேவனே நான் உண்மை நம்பி இருக்கிறேன். அப்போ நம்முடைய கர்த்தர் இதுதான் நம்ம பார்க்கும்போது, அவர் முழுக்க முழுக்க அவரை யாரு நம்பி இருந்தார் என்று பார்க்கும்போது, அவருடைய பிதாவை அவருடைய அப்பாவை அவர் தான் நம்முடைய தேவனத்தை அவர் நம்பி இருந்தாருங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கு. அப்ப நம்ம கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான், நம்ம கூட கற்றுக்கொள்ள வேண்டியது விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு தாழ்மையுடைய ஒரு ஜனங்களாக இருந்தா சகோதர சோழர்களை நம்ம கண்டிப்பா யாரை நம்பி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்முடைய பிதாவையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவங்க தான், அவங்க மேலதான் நம்ம நம்பிக்கையாக நம்ம இருக்கணும். நம்ம மேல நம்ம நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம நம்ப முடியாது சகோதர சோழர். ஏன்னா அந்த குணம் என்னன்னா தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருக்கிறது ரொம்ப முக்கியம் என்று அங்க கூட நமக்கு கர்த்தர் அங்க காட்டியிருக்காருங்கிறது நம்ம பாக்குறோம். அதே சமயத்துல சகோதர சோழர்களை நம்ம பாடத்துல வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தர் அவருடைய ஊழியத்தினுடைய ஒரு முடிவு பகுதிக்கு அவர் வரும்போது, இந்த சீஷர்களுக்குள்ளாக இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், யார் பெரியவன் என்று என்ன வந்துருச்சு அவருக்குள்ள, ஆமா யார் பெரியவனாக இருப்பார் என்ற ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. அப்ப யார் பெரியவனால என்ன அர்த்தம், பெரியவனால என்ன வருதுன்னா பெருமை வருதுன்னு அர்த்தம். நல்லா உங்களை விட நான் தான் பெரிய அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன வருதுன்னா பெருமை வருதுன்னு அர்த்தம். அதான் இந்த விஷயத்த நம்முடைய ஆண்டவர் சரியாக வந்து அவர் உணர்ந்து கொண்டாரு. உணர்ந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு பாடம் அவர் வந்து கர்த்தர் இயேசு அருமையாக நடைமுறையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. எந்த சம்பவத்தின் மூலமாக பார்க்கும்போது எல்லா சீசருடைய கால்களை என்ன செய்தாரு, அது அதாவது நம்ம பார்க்கும்போது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா எல்லா சீசர்களும் அந்த மேல்வீட்டு அறைகளுக்கு போயிருக்கிறாங்க, கர்த்தர் கூட அங்க போயிருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு சீசனுமே எல்லாரும் என்ன நம்ம பார்க்கும்போது கால்களை கழுவுவதற்கு எந்த ஒரு சீசனுமே முன் வரல, எந்த ஒரு சீசன் என்ன பண்ணல, ஏன்னா எல்லாருக்கும் வந்து கால் கழுவிட்டு தான் வந்து அவங்க உட்காரணும். அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி செய்வதற்கு எந்த ஒரு சீசனும் முன் வரல. அப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா துண்டெடுத்து என்ன பண்றாரு, கட்டுறாருங்க, இடுப்புல கட்டுறாருங்க, துண்டெடுத்து இடுப்புல கட்டி, அதாவது அது அதன் மூலம் அவர் என்ன செய்யறாருன்னா, என்ன நமக்கு சொல்றாருன்னா, எந்த ஒரு தயக்கமும் அவர் வந்து படல, எந்த ஒரு தயக்கமும் படல, எந்த ஒரு வெக்கமும் படல. அப்போ ஆண்டவர் அப்படியாவது வந்து என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொருத்தருடைய காலையில அப்படியே அவருக்கு வச்சு கையில தொட்டு என்ன பண்றாரு, அந்த தண்ணி வச்சு எல்லாம் வாஷ் பண்றாரு, வாஷ் பண்றாரு. அப்போ அதனாலதான் பேதருக்கு என்ன வந்துருச்சு, பேதருக்கு வந்து என்ன ஆண்டவரே நீர் என் காலையில ஒருபோதும் கழுவக்கூடாது, ஏன்னா நீங்க பெரியவரு, அதான் ரொம்ப நீங்க பெரியவர், நீங்க ஆண்டவர். அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து நீங்க வந்து இந்த ஒரு வேலையை வந்து நீங்க செய்யலாங்களா. அப்போ சகோதர சோழர்களே, அப்ப அதன் மூலம் அவரு ஏன்னா அது அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய கர்த்தர் அங்க சொல்லும் போது பாருங்க, மற்ற எல்லா நேரத்திலும் அவர் ஆண்டவர் போதகர் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆமா அவர் பெரியவர் தான், நம்முடைய கர்த்தர் கூட பெரியவர். ஆனா அப்படி இருக்கிறவரு சகோதர சோழர்களே, இந்த 12 சீசர்கள் யாரு அப்படின்னா, இந்த 12 சீசர்கள் யாரு அப்படின்னா, இவங்க யகோவா தேவனுடைய குடும்பத்தார். இவங்க யாருன்னா இது பிதாவாகி தேவனுடைய குடும்பத்தாரு. அதனால அந்த ஒரு குடும்பத்தாருக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, ஊழியம் செய்யறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் அவர் படல, எந்த ஒரு தயக்கமும் படல. அப்ப சகோதர சோழர்களே, இந்த விதமாக அவருக்கு ஒருவருக்கு ஒருவர் அந்த கால்களை கழுவினாங்க, ஒருவருக்கு ஒருவர் அந்த கால்களை கர்த்தர் அங்க கழுவினாரு. அதற்கு நமக்கு நிறைய பாடம் இருக்குதுங்க, இதை குறிச்செல்லாம் நம்ம மெமோரியல் மெடிடேஷன் நிறைய வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இப்ப கால்களை கழுவினா எப்படி இருக்கு, கொஞ்சம் காலில் இருக்கிற அழுக்குகளை தூசிகள் எல்லாம் கழுவினா கொஞ்சம் எப்படி இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் இதுமா இருக்கும் அப்படின்னு என்னன்னா, அதாவது அது அது அதன் மூலம் அங்க ரொம்ப ஆவிக்குறியான ஒரு பாடம் என்ன சொல்லுவாரன்னு பார்க்கும்போது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். அதான் சொல்லுவோம், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், நீங்கள் உதவி செய்ய வேணும், ஊழியம் செய்ய வேணும். அதான் ரொம்ப அருமையான வார்த்தை, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அது எப்படி செய்ய வேண்டும்னா, தாழ்மையாக நீங்க என்ன பண்ணணும், நீங்க செய்யணும். அப்போ நம்ம பார்க்கும்போது ஊழியம் செய்யறதுனால என்ன இருக்கணும், அந்த தாழ்மைங்கிறது இருக்கணும் சகோதர சார். அதுதான் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பிராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து அங்க கற்றுக் கொடுத்தாரு. அவரு என்ன செய்தாரு, நேரடியாக அங்க வந்து அங்க செய்து காட்டினாரு. அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம், ரொம்ப அருமையான வார்த்தைகள், யோவான் 13:14-15. ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்களை கால்களை கழுவினது, நீங்களும் ஒருவருடைய ஒருவருடைய கால்களை என்ன செய்யணும். அப்ப நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஒரு தாழ்வு நிலையில அவர் இருந்து அந்த அப்போஸ்தலர்களுக்கு அவர் ஊழியம் செஞ்சாருங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்ப அந்த தாழ்வுங்கிறத அங்கு கூட அந்த சீசர்களுக்கு என்ன செய்தாருன்னா நேரடியாக பிராக்டிக்கல் என்ன செய்தாரு அங்க வந்து அங்க கற்றுக் கொடுத்தாருங்கிறது ரொம்ப அருமையாக அங்க நமக்கு தெரியப்பட்டிருக்கு சகோதர சோதரிகள். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கும் நம்முடைய கர்த்தர் அவருடைய 3.5 வருடம் முழுவதுமாக என்ன செஞ்சிருக்காரு ஊழியர் செஞ்சிருக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அந்த ஊழியத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். தனக்கு இருந்த எல்லா காரியங்களையும் நியாயமாக கிடைக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் என்ன செஞ்சிருக்காருன்னா அவர் தியாகம் பண்ணிருக்கிறாரு. தன்னை என்ன தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இருக்கிறாரு. அவருடைய காரியங்கள் என்ன செஞ்சிருக்காரு விட்டு கொடுத்திருக்கிறாரு. இதை விளக்கும் விதமாக அப்போ சில நடவடிக்கைகள் ஒரு அருமையான ஒரு வசனம் கிடைச்சிருக்காங்க. அது படிச்சு ரொம்ப சந்தோஷமான ரொம்ப அந்த வார்த்தைகளை இந்த நேரத்தில் வாசிக்கலாம். அப்போ சில 8:33 அவர் தன்னை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு. அப்ப நாம் பார்க்கும் போது சகோதர சோழர்களே அவர் கர்த்தர் அங்க தாழ்த்தின போது அவருடைய நியாயம் என்ன பண்ணப்பட்டது சகோதர சோழர்கள் இது குறிச்சு நிறைய ஆழமான விளக்கங்கள் இருக்கணும். ஆனா நாம் பார்க்கிறோம் அவர் தன்னை தாழ்த்ததுனால தனக்கு கிடைக்கிற நியாயமாக கிடைக்கிற உரிமைகளை கூட என்ன பண்ணினார்னா அவர் விட்டு கொடுத்தாரு. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் மேலாக தனக்கு இருக்கிற உரிமை என்னங்க நித்திய ஜீவன். அப்ப அது கூட என்ன பண்ணிட்டாரு சகோதர சோழர்களே தேவனுடைய சித்தத்துக்காக மனுக்குள்ளத்துடைய ரட்சிப்புக்காக அதை கூட அவர் வந்து விட்டு கொடுத்தாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதர சோழர்கள் இந்த விதமாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தியாகம் செய்த அந்த ஒரு தாழ்மையை நமக்கு முன்பாக அவர் காட்டியிருக்காரு. இன்னும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நம்ம கெத்சமேனுடைய அனுபவங்களுக்கு நம்ம வரலாம். அப்ப கெத்சமேனுடைய அனுபவங்களுக்கு வந்து நம்ம வரும்போது சகோதர சோழர்களே இனி அவரு அந்த சிலுவை மரணம் நம்ம பார்க்கும்போது மரணத்தை எடுக்க போறாரு. ஆனா அந்த ஒரு மரணத்துல அவமானம் வந்து இருக்குங்கிறத தேவன் என்ன செய்துட்டாருன்னா அந்த கெத்சமேன் வரைக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா மறைச்சிட்டாரு. அப்ப அந்த கெத்சமேன்ல வந்து போகும்போது தேவன் என்ன செய்யறாருன்னா மகன் நீ மரணம் ஆகணும் ஆனா அது கூட இன்னொன்னு கூட உனக்கு இருக்கு என்னன்னா அந்த அவமான பாத்திரம் அவமான பாத்திரம் அங்க இருக்கு அப்படின்னு அங்க கர்த்தர் அங்க உணர்றாரு. தேவன் அங்க வெளிப்படுத்துறாரு. அப்ப வெளிப்படுத்தும் போது சகோதர சோழர்களே கர்த்தர் ஏதாவது வந்து என்னங்க இவ்வளவு தூரம் நீங்க இவ்வளவு நாளா சொல்லாம இப்ப வந்து நீங்க சொல்றீங்கன்னு ஏதாவது சொன்னாரா சகோதர சோழர்களே? ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அவருக்கு அந்த அவமான பாத்திரம் இருக்கிறேன் அவருக்கு ரொம்ப கடினமாக இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் என்ன கேட்டாருன்னா இதாவே அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். 22:42 அவ்வளவு ரொம்ப வியாகுலம் ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கும் போது அப்ப தேவனை நோக்கி அவர் ஜெபித்து அங்க கூட நம்ம பார்க்கும்போது அந்த அவமான பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு அவர் முன் வராரு. அப்படின்னு அங்க கூட அந்த பிதாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அந்த தாழ்மையை அதை நம்ம பார்க்கிறோம். இந்த தாழ்மையானது சகோதர சோழர்களே ஒரு விஷயம் இந்த தாழ்மையானது அவர் கீழ்ப்படிதல் வந்து செய்வதற்கு ரொம்ப உதவி செய்யுது. இந்த தாழ்மை பார்க்கும்போது தாழ்மை என்பது இந்த ஒரு குணம் அவர் கீழ்ப்படிதல் கர்த்தர் கீழ்ப்படிதல் காட்டுவதற்கு ரொம்ப அந்த ஒரு கீழ்ப்படிதலுக்கு ரொம்ப உதவியாக அங்க இருந்துச்சு. அதனாலதான் நம்ம பார்க்கும்போது பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் முழுவதுமாக அந்த கீழ்ப்படிதலை அந்த தாழ்மையின் மூலமாக அங்க வந்து அவங்க காட்டினாருங்கிறது அருமையாக நமக்கு பாடமாக அங்க வச்சிருக்காரு. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது சரி அவமானம் எடுக்கிறத முன் வந்துட்டாரு. அப்புறம் இது இப்போ அவர் இப்ப மனசளவில் என்ன ஆயிட்டாரு இப்போ கர்த்தர் மனசளவில் இப்ப என்ன ஆயிட்டாரு ஆனா ஒப்பு கொடுத்துட்டாரு தேவனுக்காக. அப்பா நான் இந்த அவமானம் கூட நான் எடுக்கிறப்பா, நான் அதனால நான் இந்த பாத்திரத்தை நான் எடுக்கிறேன். என் நம்ம யோவன்லாம் வாசிக்கிறீங்க, யோவன் 8:11 யோவன் 18:11 அப்போ தேவன் அந்த அவமானத்தை அவங்க வச்சிருக்கிறாரு, அப்போ அதை எடுக்கிறதுக்கு என்ன மனசளவில் அவர் வந்து தயாராகி தன்னை தாழ்த்தி அந்த அவர் வந்து முன் வராரு. முன் வந்து இப்ப என்ன பண்ணா அதை நடைமுறையாக எடுக்கணும் இல்லைங்களா? அது பெரிய விஷயம் சகோதரர். நம்ம எது ஆனாலும் இப்ப நம்ம மனசளவுல வந்து யோசிக்கலாம், சிந்திக்கலாம், ஆனா நடைமுறையில் என்ன பண்ணது, நடைமுறையில் அது வந்து காட்டுறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்முடைய ஆண்டவரே அங்க என்ன செய்யறாங்க, அங்க கைது செய்து அங்க நம்ம பார்க்கிறோம் அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போறாங்க, கொண்டு போய் அங்க என்னெல்லாம் அவங்க செய்தாங்கிறீங்களா கருத்துருக்கு. சில வார்த்தைகளை நம்ம கண்டிப்பா வாசிக்கலாம், அது ரொம்ப நமக்கு ரொம்ப தியானமாக இருக்கும். லூக்கா 22:63-64
என்ன
பண்றாங்க அடிக்கிறான், அவங்களை அடித்து கத்தரை அடித்து அவருடைய கண்களை கட்டி அப்படி அப்ப உன்னுடைய ஞான திருஷ்டினால் இது சொல்லு என்று சொல்றாங்க. அப்ப கத்தர் என்ன பண்ணாரு, பண்ணுங்க. அது இதுல ஒரு விஷயம் நம்ம உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு எல்லா பலமும் இருக்கு. நம்ம பார்க்கலாம் அவருக்கு எல்லா பலமும் இருக்கு. அவர் நினைச்சாருன்னு அதான் சொன்னாரு பேதவிட்டு சொல்லும் போது, நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன்களுக்கு மேலாக தூதர்கள் தேவன் அனுப்ப மாட்டாரா? ஆனா நம்ம அவ்வளவு பலம் இருக்குது, ஆனா அவ்வளவு பலம் இருக்கிறவர் இப்ப என்ன பண்றாரு, ஏன்னா இந்த மாதிரி அடி வாங்குறது, இந்த மாதிரி குட்டு வாங்குறது, இது யாருடைய சித்தமா இருக்கு? தேவன் அவருக்கு வச்சு பாத்திரம் அதுதான் மனசு. அப்போ அப்படின்னு அவங்க எல்லாம் சந்தோஷமாக என்ன பண்ணார்னா, சகித்தார், ஏற்றுக்கொண்டார், அது சகித்தார் அப்படின்னு. அதன் மூலம் தன்னுடைய தாழ்மை என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய தாழ்மையை அங்க தேவனுக்கு முன்பாக அவர் காட்டியிருக்காரு. இன்னும் நம்ம பார்க்கும்போது அதுக்கு பிறகு அந்த ஆலோசனை சங்கத்தில் கேட்கறாங்க, நீங்க தேவனுடைய குமாரனா? ஆமா, நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் தேவனுடைய குமாரன் தான். அப்போ அப்படி சொல்லும் போது அவருக்கு என்ன தெரியல, பரிசு கிடைச்சது. என்ன அது எவ்வளவு பெரிய சத்தியம், அது இயேசு தேவனுடைய குமாரனுங்கிறது எவ்வளவு பெரிய சத்தியம். அதை நம்ம பார்க்கும்போது பேதர் சொன்னார் இல்லைங்களா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து, இது மாம்சம் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தல, இதாவாகி தேவன் என்ன பண்ணிருக்காரு. அது எப்படிப்பட்ட ஒரு சத்தியம், இயேசு தேவனுடைய குமாரனுங்கிறது. அந்த ஒரு உண்மையை சொன்னதுக்காக அவருக்கு என்ன கிடைச்சது என்று பார்க்கும்போது வசனத்தில் நீங்க பார்க்கலாம், அந்த மத்தேயு 26:63-64 பார்க்கும்போது கர்த்தர் எந்த இடத்துலயும் அந்த தாழ்மையை என்ன பண்ணல, அவரு தாழ்மையை காத்துக்கொண்டார். அதான் அந்த தாழ்மையை தேவன், ஏன்னா தேவன் அவருக்கு வச்சிருக்கிற பாத்திரம். அப்போ அந்த ஒரு தாழ்மையை அப்ப தேவனுக்கு முன்பாக அவர் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை சகித்தாருங்கிறது நம்ம பாக்குறோம். அதுக்கு பிறகு நம்முடைய கர்த்தரை அவங்க பிலாத்து கிட்ட கொண்டு போனாங்க, அப்புறம் ஏறது கிட்ட கொண்டு போறாங்க, அங்க கூட வந்து நிறைய கேலி கிண்டல் எல்லாம் நடக்குது. அப்ப இன்னுமாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா, அப்ப பிலாத்து கடைசியாக 2வது முறை பிலாத்து கிட்ட வரும்போது பிலாத்து என்ன பண்றாரு, இவரை அடிச்சு விட்டுலாம். அப்ப நம்ம பார்க்கிறோம் அவரை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, வாரினால அடிச்சாங்க. நம்ம நம்ம வந்து அடிக்கிறது கண்ணுல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? நம்ம அடிக்கிறது வந்து நம்ம படத்துல நம்ம கண்ணுல பாக்கும்போது எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு நமக்கு தாங்க முடியலங்க. அப்போ அடி வாங்குறனார எப்படி தாங்கிருப்பாரு அப்படின்னு என்னன்னா, சகோதர சோழர்களே, அப்போ எவ்வளவு அடிகள், எவ்வளவு வலிகள், எவ்வளவு வேதனைகள் ஆனாலும் அவர் எதை விடலைங்க. அவரு எவ்வளவு துயரம் ஆனாலும், எவ்வளவு கஷ்டம் ஆனாலும் என்ன எதை விடலைன்னா, அந்த தாழ்வு என்ன பண்ணல, அவர் விடல. அந்த தாழ்வு என்ன பண்ணாருன்னா, கர்த்தர் காத்துக்கொண்டாரு. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த தாழ்வின் மூலம் எதை காட்டினாருன்னா, தேவனுக்கு அந்த உண்மையான கீழ்ப்படிதல் எவ்வளவுங்கிறது என்ன பண்ணாரு, அது காட்டினாரு சகோதர சோழர். அதை காத்துதான் நம்ம பாடுறோம், காட்டினாரு. இன்னும் நம்ம பார்க்கும்போது அதுக்கு பிறகு என்ன ஆரம்பமாகுது என்று பார்க்கும்போது, சிலுவை பயணம் ஆரம்பமாது நம்ம பார்க்கிறோம். சிலுவை பயணம் வந்து நாங்க ஆரம்பமாகும் போது சகோதர சோழர்கள் நம்ம பார்க்கிறோம், அவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 80-90 கிலோ இருக்கிற சிலுவை எடுத்துட்டு என்ன பண்றாரு, போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஊரே நின்று என்ன பண்றாங்க, ஊரே நின்று என்ன பண்றாங்கன்னா, அங்க நீங்க நாங்க நீங்க நானும் கூட இந்த சேவகர்கள் வந்து அடிக்கிறாங்க, ஆனா ஜனங்களை தடுக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து இவர் அடிக்கிறதுக்கு பாக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து இவரை வந்து நாங்க ஏளனம் பண்றோம். அந்த மாதிரி ஊரே நின்று இருக்கும்போது எவ்வளவு அவ்வளவு அவமானத்தையும் தாங்கிட்டு, அவ்வளவு அடிகளையும் அவர் வாங்கிட்டு, உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனை இருக்கு, வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், அதையும் வந்து தாங்கிட்டு அவரு எப்படி போனாருன்னா, ரொம்ப அமைதியாக தான் அடிக்கப்படுகிற அடு போல சகோதர சோழர். எந்த இடத்துலயும் அதை நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு தாழ்மையை வந்து அவர் காமிச்சிருக்காருங்கிறது நம்ம சிந்தித்து பார்க்கணும் சகோதர சோழர். நீங்க நம்ம பார்க்கும்போது அப்ப நம்ம இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு சின்ன அடிப்படை என்ன வந்துருது நமக்கு பாருங்க, வேணா கொஞ்சம் சோதனை பண்ணலாம். ஒரு சின்ன அடிப்படை நமக்கு என்ன வருது, கோபம் தான் வருது சகோதர சோழர். ஏன்னா நம்ம அந்த மாதிரி என்ன இருக்கிறோம், விழுந்துப்பான நிலைமையில் இருக்கிறோம், ஆனா இருந்தாலும் அந்த கோபம் வருது நமக்கு. அப்போ நம்முடைய ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர்னால எல்லாம் முடியும், அவர்னால எல்லாம் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனாலும் கூட சகோதர சோழர், தேவனுடைய பாத்திரம் பிதாவதான் சொல்ற, பிதாவை என்ன கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாம இருப்பேன். அப்போ தேவனுக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக தன்னை முழுவதுமாக தாழ்த்தினாரு. இன்னும் நம்ம அவருடைய வலியினுடைய உச்சக்கட்டம், அவருடைய வலி வேதனையுடைய உச்சக்கட்டம் என்னன்னா, கொண்டு போய் அந்த சிலுவை மரத்துல வச்சு என்ன பண்றாங்க, ஒரு ஆணி அடிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆணியை அடிச்சா எப்படி இருக்கும் நம்ம, என்னன்னா கொஞ்சம் அந்த இடத்துல நானும் நீங்களும் அந்த மாதிரி இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் நானும் நீங்களும் அந்த மாதிரி இருந்தா, ஒரு சுத்தியில் அடிக்கிற ஒவ்வொரு அடி எப்படி இந்த மாதிரி இருந்திருக்கும் வலி. ரொம்ப நம்ம பார்க்கணும், எவ்வளவு அடி, எவ்வளவு பாருங்க அந்த ஆணியெல்லாம் அடிச்சு, எவ்வளவு பிளட் எல்லாம் போய், ஏற்கனவே இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டவர் வந்து நம்ம பார்க்கும்போது அப்ப எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் சகோதர சார். அதை நம்ம சிந்தித்து நம்ம தியானிக்கவர்களாக நம்ம இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவு வேதனைகள் இருக்கும், வலிகள் இருக்கும். அப்படி பாருங்க அதன் மத்தியத்தில நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எப்படிதான் அது வந்து இருந்தாருன்னா, அப்ப கூட என்னன்னா அது என்ன அமைதியாக சகோதர சார் அதை சகித்து, ஏன்னா தேவன் எனக்கு கொடுத்த பாத்திரம், அதை நான் கண்டிப்பா நான் எடுக்கணும். அது நம்ம பார்க்கும்போது எப்ரேல் எழுதும் போது சொன்னாரு, சந்தோஷமாக என்ன பண்ணாரு, அதை சகித்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிறோம், அப்ப அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அங்க பிதாவின் முன்பாக என்ன அவர் காட்டினார் என்று பார்க்கும்போது அந்த தாழ்மை, கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் என்ன செஞ்சிருக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். அந்த தாழ்மைங்கிறது அந்த இடத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த 3 வருஷத்துல ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவன் முன்பாக அந்த தாழ்மையை 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 காட்டி 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 அந்த தாழ்மையை காட்டுறதுலே உச்சகட்டம், உச்சகட்டம், உச்சகட்ட தாழ்மைங்கன்னா சிலுவை, சிலுவை. ஏன்னா அவ்வளவு அடிச்சு என்ன அவ்வளவு வேதனையோட என்ன சார் தொங்கிட்டு இருக்கணும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நம்ம சிந்தித்து பாருங்க. அவ்வளவு வெயில்ல அதை நம்ம பாருங்க, அங்க நம்ம பாருங்க, அப்போதும் கூட அவர் அமைதியாக அந்த பாடுகளை என்ன பொறுமையோடு கூட என்ன பண்ணாரு, எடுத்தாரு, சகித்தார் நாம் பார்க்கிறோம். அதான் அதுதான் அப்போஸ்தலன் போல ரொம்ப அருமையாக சிலுவின் மரண பரி நான் தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். சகோதர சோழர்களே, அந்த ஒரு உச்சக்கட்ட ஒரு தாழ்மையை நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்பாக அவர் நமக்கு என்ன இதெல்லாம் நமக்கு பாடமாக அவர் வச்சிருக்கிறாரு. அப்ப தேவனுக்கு முன்பாக ஒருவர் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை வந்து காட்டணும் அப்படிங்கறது ரொம்ப முன்னோடியாக எல்லாருக்கும் எல்லா சிஷ்யர்களுக்கும் முன்னோடியாக இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய கர்த்தர் தான். நம்ம பார்க்கும்போது சகோதர சார், அதனாலதான் தேவன் கூட இப்படிப்பட்ட மிக உச்சக்கட்ட அந்த ஒரு தாழ்மையை காட்டுனதுனாலதான் தேவன் கூட அந்த ஒரு உச்சக்கட்ட தாழ்மைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாருன்னா ரொம்ப உச்சக்கட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அது கூட அந்த பின்னாடி இருக்கிற பாகம் நீங்க வாசிக்கலாம். ஒன்பது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்து, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்து, எல்லாருடைய முழங்கால்கள் யாருக்கு முன்பாக முடங்கணும்? ஆமா, கர்த்தராக இயேசுடைய நாமத்துக்கு முன்பாக அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். அப்ப ஏன்னா அவர் காட்டின கீழ்ப்படிதல், அவர் காட்டின தாழ்மை, அப்படிப்பட்ட உச்சக்கட்ட ஒரு தாழ்மை என்ன செஞ்சிருக்கிறாருன்னா நம்ம ஆண்டவர் அவங்க காட்டியிருக்கிறார் என்பது நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் சகோதர சோழர்களே, இவர் காட்டின மாதிரி ஒரு தாழ்மையை இதுக்கு முன்னாடி யாரும் காட்டினது இல்லையா? அப்படி கர்த்தர் காட்டின மாதிரி ஒரு தாழ்மை இதுக்கு முன்னாடி யாரும் காட்டின அப்படின்னா காட்டியிருக்கிறாங்க, ஒரு அளவு தான், ஒரு அளவு தான். ஆனா இவர் காட்டியிருக்கிற மாதிரி தாழ்மை வேற இதுக்கு முன்னாடி யாரும் காட்டுனது இல்ல. சரி, இனிமேல் யாராவது காட்டுவாங்களா? இனிமேல் யாரும் காட்ட போறது இல்லை. இவர் காட்டுற மாதிரி தாழ்மை, இந்த உச்சக்கட்ட தாழ்மை காட்டுவாங்க, இனிமேல் காட்டு சபை இருக்கிறாங்க, ஆனா அவரால் உச்சக்கட்ட என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி உச்சக்கட்ட தாழ்மை வந்து காட்ட முடியாது சகோதர சொல்லு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்ட ஒரு தாழ்மையை அங்க தேவனுக்கு முன்பாக அவர் நம்முடைய ஆண்டவர் அங்க காட்டியிருக்காருங்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சொல்லே. இதெல்லாம் வந்து நம்ம தியானிக்கும் போது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இப்படிப்பட்ட தாழ்மையை நம்ம காட்டுவதற்கு நம்ம முயற்சிகள் பண்ணணும். அதான் சொல்லுவோம், சோ தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை நம்ம காட்டுவதற்கு என்ன பண்ணணும், முயற்சிகள் பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம மறக்க கூடாது, நம்ம தாழ்மையை காட்டினாதான் நம்ம உயிரோட பொழைக்க முடியும். ஏன்னா நம்ம ஜீவனோடு இருக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும், ஹம்பிள்னஸ் இருக்கணும். சகோதரர், நாளைக்கு நம்ம மட்டும் இல்ல உலகத்தின் ஜனங்க கூட, உலகத்தின் ஜனங்க கூட நாளைக்கு வந்து பூமியில நித்திய ஜீவனோடு இருக்கணும்னா என்ன தெரியுங்கள் இருக்கணும், ஹம்பிள்னஸ் இருக்கணும். அந்த தாழ்மை இருந்தாதான் அவங்க உயிரோட இருக்க முடியும் சகோதரர், அது ஒரு முக்கியமான ஒரு குணம். அதனால நம்ம பார்க்கும்போது சகோதர சோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை நம்ம காட்டுவதற்கு நம்ம கண்டிப்பா முயற்சி செய்யணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட தாழ்மையும் கீழ்ப்படுதலையும் தேவனுக்கு முன்பாக காட்டி செவியில வெற்றியானாரு, ரொம்ப முக்கியம், ரொம்ப சந்தோஷம் செஞ்சாரு. ஆனா இதோடு கூட தாழ்மை, அதான் நம்ம தாழ்மையும் கீழ்ப்படுதலும் அவருடைய சிலுவை வெற்றிக்கு முக்கியமான காரணம். ஆனா அதோடு கூட இன்னொன்னு கூட இருக்குது அவருடைய வெற்றிக்கு காரணம், என்னன்னா அவர் பிதாவாகி தேவன் மேலும் இந்த மனு குலத்தின் மேலும் வச்சிருந்த அன்பு பார்க்கிறோம். நம்ம பார்க்கிறோம், ஏன்னா அவர் உச்சக்கட்ட தாழ்மையை காட்டியிருக்காரு, கீழ்ப்படுதலை காட்டியிருக்கிறாரு, அந்த வெற்றி ஆயிருக்கிறாரு. ஆனாலும் கூட அதுக்கு அதுக்கு என்னங்க உள்ளாக என்ன இருக்குன்னா, அவர் என்ன அளவு கடந்த அன்பு யார் மேல வச்சிருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் மேலும் இந்த மனுக்குலத்தின் மேலும் அவர் அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு என்று நம்ம பார்க்கிறோம். அதனால சகோதர சோழர்களே, இந்த ஒரு தாழ்மை என்பதை நம்ம பார்க்கும்போது, இது அன்பின் குணங்களுக்கு நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு அஸ்திபாரமாக இருக்கு. இந்த அன்பின் குணங்களை நம்ம வெளியில் காட்டுவதற்கு நமக்கு என்ன உதவி செய்யக்கூடியதாக இந்த தாழ்மை குணம் இருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் அவசரம் பேதரு இது குறித்து அங்க சொல்லும் போது அருமையான வார்த்தைகளை அங்க சொன்னாரு, அதை படிச்சு நம்ம வாரத்தை முடிச்சுக்கலாம். ஒன்று பேதரு 5 5 அவசரம், அப்ப நம்ம பாருகிறோம், அப்பாருங்க நீங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை என்ன பண்ணுங்க, அணிந்து கொள்ளுங்கள். ரொம்ப அருமையான வார்த்தைகள் அங்க பேசியிருக்காரு. மனத்தாழ்மை என்ன பண்ணும், அணிஞ்சுக்கணும். அப்படின்னா இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம், இதனுடைய காரியங்கள் என்ன இருக்குன்னா, இந்த தாழ்மைங்கிற குணம் நம்ம ஏதோ ஒரு ஒரு சமயத்துல காட்டுறது இல்ல. இந்த தாழ்மைங்கிற குணம் வந்து நம்ம எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா, நம்முடைய சுபாவமாகவே அதை வச்சிருக்கணும். அதான் அந்த வியரிங், வியரிங்னா அணிந்து கொள்றதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சுபாவமே எப்படி இருக்கணும், நம்முடைய ஒவ்வொருவருடைய சுபாவமே எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அந்த தாழ்மைங்கிறத அந்த குணத்துல அந்த சுபாவமே அந்த தாழ்மைங்கிற தாழ்மையாக அங்க இருக்கணும் சகோதர சகோதரர்கள். அப்ப அந்த மாதிரி நம்ம இருக்கும் பட்சத்துல தான் சகோதர சகோதரர்களே நம்ம தேவனுக்கு நல்ல ஒரு கீழ்ப்படுத்தலையும் நல்ல ஒரு அன்பின் கனிகளையும் நம்ம தந்து நம்ம சகோதர சகோதரர்களே இந்த ஒரு நமக்கு இருக்கிற ஓட்டத்துல நம்ம ஓடி முடிக்க முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை நமக்கு முன்பாக ஓடி முடிச்சவர் யார் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகினால சகோதர சகோதரர்களே இந்த தாழ்மையை நம்ம கண்டிப்பாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தாழ்மையை நம்ம இடத்துல நம்ம வளர்க்க வேண்டும். இந்த தாழ்மையை நம்ம சுபாவமாக என்ன பண்ணிருக்கணும் அதை அணிய வேண்டும். அதான் வந்து அங்க சொல்றாரு சகோதர சகோதரர்களே. அதனால இந்த ஒரு பாடம் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப சகோதர சகோதரர் ரொம்ப உதவியாக கண்டிப்பா எனக்கு இருந்துச்சு, கண்டிப்பா உங்களுக்கு கூட இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். அதே சமயத்தில் இந்த ஒரு நாளில் இப்படிப்பட்ட தேவனுடைய சத்தியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு முதலாவது தேவன் இந்த வாய்ப்பு தந்திருக்கிறாரு. அதுக்காகவும் இதாகி தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு வாய்ப்பு இந்த நாளில் உங்கள் மத்தியில் வழங்க எனக்கு வாய்ப்பு தந்த ஈரோடு சபையார் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்களான அன்பினையும் வார்த்தைகளையும் நான் தெரிவித்துக் கொண்டு சகோதர சகோதரர்களே தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தாமே
கால பாதாங்கங்களாகிய நாம் யாரோடு கூட தேவனோடு கூட யாருடைய சாயலை அடைகிறோம் என்று நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது எப்படியெல்லாம் மனத்தாழ்மையோடு கூட தேவனுக்கு முன்பாக இருந்தார் என்கின்ற காரியங்களை தேவனுடைய வசனத்தின் வாயிலாக தேவன் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். அதற்காக கூட தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் மீண்டுமாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட தாழ்மையை கூட நாமும் கூட அணிந்து கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓட தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளிலும் கூட இந்த நாளுக்கு உண்டான முதல் பகுதியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இந்த முதல் பகுதியினுடைய நிறைவுக்கு முடிவாக சேலத்திலிருந்து வந்திருக்கிறதான நம்முடைய சகோதரர் அற்புதராஜ் அவர்கள் ஜெபிக்க நாம் இந்த முதல் பகுதியை முடித்துக் கொள்வோம்.
பரிசுத்தமும் அன்பும் இருக்கும் நீடிய சாந்தமும் தெய்வம் சக்தியுள்ள எங்கள் அன்பு குமாரனாகியாவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டிலே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துக்குள் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்து புது அன்புக்கும் இரக்கத்துக்கும் எங்களை பாத்திரமாக நடத்தி தந்தையே இந்த புதிய ஆண்டை கிருபியாக தந்து நீர் வழிநடத்தி வந்த எல்லா கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையே இந்த புதிய ஆண்டிலே கூட தந்தையே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை பங்கு பெறுகிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத தந்தையே இந்த கடந்த நாள் முழுவதும் இந்த ஆண்டிலே வழிநடத்தி தந்தையை விசேஷமாக இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தந்து இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கூடுகையை சகோதர ஐக்கியத்தை கூட்டி சேர்த்த கிருபைக்காகவும் நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நன்றி செலுத்துகிறோம். தந்தையே நாங்கள் மூக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாக இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாக நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியினால் எப்பொழுதும் எங்கள் மேல் நினைவாக இருக்கிறபடியினால் தந்தையே இந்த தாழ்மை இந்த நாளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த வரியை நீங்கள் கொடுத்த உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுடைய சத்தியங்களுக்காக கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். தந்தையே தந்தையை நீர் எங்கள் மத்தியில் இருந்து இந்த முதல் பகுதியை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர்கள். மீண்டுமாக தந்தையை மற்ற மத்திய நாளில் இருந்து தந்தையை இந்த நாள் முழுவதும் மற்ற பகுதியும் நீர் எங்கள் மத்தியிலிருந்து ஆசீர்வித்து தந்தையை முடிவு வரைந்தும் நீர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய சித்தத்தின்படியே எங்களுக்கு வழிநடத்தி உமது ஆலோசனைப்படி எங்களை இறுதி தெளித்து முடிவில் உமது வைகமையை ஏற்றுக்கொள்ள எங்களையும் எங்கள் சகோதர யாவரையும் உங்களுடைய கருத்தில் போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கிற ஜீவனம் அழைவுள்ள நல்லதாகும்.